வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். 2020 தேசிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் முழு அளவில் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் 12,10,000 கோடி ரூபாய் நேரடி வரி வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். 2020 தேசிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முழு அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உயர்கல்வித்துறை செயலர்கள் கலந்து கொண்ட பயிலரங்கில் உரையாற்றிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு நாடு முழுவதும் கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதிய கல்விக் கொள்கை ஒவ்வொரு மாநிலங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு, கவிதை, நாடகம் போன்றவற்றுக்கு தொழில் ரீதியிலான அங்கீகாரத்தை புதிய கல்விக் கொள்கை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். தாய்மொழியில் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அது வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் தேசிய அளவிலான சீர்திருத்தங்களை கொண்டுவரும் வகையில் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை, தேசிய கடனுதவி அமைப்பு, நுழைவுத் தேர்வு அடிப்படையிலான மாணவர் சேர்க்கை போன்றவை பெரிய அளவில் கல்வித்துறையில் மாற்றங்களை கொண்டுவரும் என்று அவர் தெரிவித்தார். அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் 12,10,000 கோடி ரூபாய் நேரடி வரி வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. நடப்பு ஆண்டில் 15.41% வரி வருவாய் கூடுதலாக கிடைத்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு நிதியாண்டின் தொடக்கத்திலிருந்து இம்மாதம் 10ஆம் தேதி வரை ஒட்டுமொத்த வரி வசூல் 15,00,000 கோடிக்கும் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களின் மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 9ஆம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 23 மீனவர்களும் இன்று காலை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பதாக கூறியுள்ளார். இலங்கை அதிகாரிகளால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர், இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதோடு அவர்களது குடும்பங்களுக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நடப்பு ஆண்டில்தான் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க தூதரக ரீதியில் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட மீனவர்களையும் அனைத்து விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சியின் குடிநீர் விநியோகத்திற்காக கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். ஆவடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் குடிநீர் விரிவாக்க திட்டப் பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்தார். ஏற்கனவே சுமார் 114 கோடி மதிப்பிலான குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் தற்போது 60 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார்.
புதிய பாதாள சாக்கடை திட்ட பணிகள் கிட்டத்தட்ட 17,000 குடும்பங்களுக்கு 102.3 சைபர் கிலோமீட்டர் நீளத்திற்கு கிட்டத்தட்ட 98.59 கோடி மதிப்பீட்டிலே அந்த பணிகள் புதிதாக தொடங்கப்பட இருக்கிறது. மாநகராட்சி பொறுத்தளவு 8 மேல்நிலை நீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் 3 பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது, 5 ஆணையர் விரைவில் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி 8 தொட்டிகளும் வருகிற போது முழுமையாக அனைத்து பகுதிகளுக்கும் நேரடி குடிநீர் திட்டம் வழங்கப்படும். புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தேர்வாய் கண்டிகளிலிருந்து தனியாக நேரடியாக ஆவடி மாநகராட்சிக்கு என்று அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆவடியை பொறுத்தளவு, குடிநீர் பொறுத்தளவு, பாதாள சேக்கட திட்டம் பொறுத்தளவு அனைத்து பணிகளும் நிறைவு பெற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நிலை கொண்டுள்ளதாகவும், இது மேலும் வலுப்பெறாது என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் உலகடா, தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு மாநில அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து அதற்கு தேவையான மோட்டார் பம்புகள், ஜெட் ராடிங் எந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கட்டுப்பாட்டு மையத்தின் சார்பில் 329 நிவாரண மையங்களும், 120 உணவு தயாரிப்பு கூடங்களும் தயார் நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரத்தை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளில் இயல்பான போக்குவரத்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து உறுதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாக திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற பணிகளை மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடைபெறும் மாணவர்களுக்கான கலை திருவிழாவை மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் சண்முகா நதி அணையிலிருந்து இன்று பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாவட்ட காவல்துறை சார்பில் போலீஸ் அக்கா திட்டத்தை காவல்துறையின் மேற்கு மண்டல தலைவர் திரு செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அப்புறப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள உலக புகழ்பெற்ற தர்கா சந்தனக்கூடு விழாவையொட்டி மாவட்டத்திற்கு நாளைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் சிம்ரன் பிரீத் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கீர்த்தி குப்தா, ஜங்ஷர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும், ஆஷிமா ஆலாவத், பக்கீருதீன் மாலிக் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அனிருத் சந்திரசேகர், கலியாண்டா போனாச்சா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2020 தேசிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் முழு அளவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் 12,10,000 கோடி ரூபாய் நேரடி வரி வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.